திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்றே பொன்மொழி மின்னும் தவண சடை மூடி தாமரயானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கழல்களையும், திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் பொன்னார் கழல்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி, குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு, அருமையான முறையிலே நாள்தோறும் சைவத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு உணர்த்தும்படியாக நிகழ்வுகளை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இதனை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் நாம் இப்போது 7 திருமுறையிலே, 10 திருமுறையிலே 7 தந்திரம், அதிலே இப்போது பார்க்க வேண்டிய பாடல் திருவருள் வைப்பு என்ற அதிகாரத்தின் கீழாக, தேர்ந்தறியாமையும் சென்றன காலங்கள், தேர்ந்தறிவான் எங்கள் பிஞ்சகன் எம்மிரை, ஆர்ந்தறிவார் அறிவே துணையாம் என சார்ந்தறிவான் பெருந்தன்மை வல்லானே என்று சொல்லுகின்றார். வாழ்நாள் நமக்கு ரொம்ப மிகுதியாக வகுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வாழ்நாள்ல வந்து இவர்தான் முழு முதல் அப்படிங்கிற ஒரு தெளிவு வராத காரணத்தினால சிவத்தை அறியாமலேயே பல நாட்கள் பயனின்றி கடிந்தன. ஏன் பயனின்றின்னு சொல்றோம்னா, சிவத்தை அறிந்து வழிபட்டால் அவை பயனுள்ள நாட்கள், இல்லைன்னா அவையெல்லாம் பயனற்ற நாட்கள் தான். கள்ளனேன் கள்ளத் தொண்டாய் காலத்தை போக்கி என்று, காலத்தை கழித்து போக்கி என்று நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவார். ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலம் எல்லாம் பாலுக்கு இறைத்தேன், பரம்பரனை பணியாது. யார் யாரையோ பணிஞ்ச, ஆனா பரம்பரனை பணியவில்லை என்று மிக அழகாக நமது மணிவாசக பெருந்தகையும் நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இப்படி பயனற்ற நாட்கள் கழிந்து போய்விட்டன, அதுக்காக யாரும் இறங்காதீங்க, இந்த நாட்கள் அப்படி கழிஞ்சு போச்சுன்னு வேண்டாம். மீளவும் பிஞ்சகனாகிய எம் இறை அறியப்படுபவன் இல்லையா, அதனால அவன்தான் அறியப்படுபவன் அப்படிங்கிறத, அவன் அருளிய ஞானத்தை துணையாக கொண்டு, உறுதியாக அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு அவரை நிறைய நீள நினைய வேண்டும். அப்படி யாரெல்லாம் நிறைய எண்ணி அறிகின்றார்களோ அந்த ஞானத்தால் அவர்கள்தான் ஞானிகள் என்று போற்றப்படுகின்றார்கள். அவர்கள் காட்டிய நெறியை சார்ந்து அறிபவன் பெருந்தன்மை வல்லவன் என்று நமக்கு நம்முடைய திருமூல தேவநாயனார் அழகாக எடுத்து காட்டுகின்றார். அப்ப காலங்கள் மிக அதிகமாக பயனின்றி கழிந்தது. சிவபெருமான் மீட்டும் அறியப்படான் அல்லன், அதனால ஞானிகள்லாம் ஞானத்தை சாதனமாக கொண்டு அவனை தியானித்து அறிந்தார்கள். அப்படி யாரெல்லாம் சார்ந்து அறிய வல்லவர்களோ இல்லையா, அவர்கள் பெருந்தன்மை வல்லவன் ஆவர் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு ஒரு கருத்தை உணர்த்துகின்றார். இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தேர்ந்து இல்ல, தேர்ந்துன்னா தெளிந்துன்னு அர்த்தம். எப்படி தெளிகிறது? சிவாகம வசனங்களாலும் ஆண்டோர்களுடைய ஆச்சாரத்தாலும் அடுத்து குரு உபதேசத்தாலும் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றபடி குரு. இப்ப கார்த்திகை மாசம் பலரும் இப்ப தீட்சை பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். அதனால அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் குரு அமைவார்கள். அந்த குருவின் உபதேசத்தாலும் சிவம்தான் பரம், சிவமே பரம் அப்படின்னு தெளிதல், அதத்தான் தேர்ந்துங்கிற ஒரு வார்த்தையில நமக்கு திருமூல தேவநாயனார் அழகாக உணர்த்தி இருக்கின்றார். அப்போ தேர்ந்து அறியாமையும் சென்ற, அதாவது தெளிவில்லாததுனால போச்சு. எப்படி போச்சுன்னு பார்த்தோம்னா, இம்மை பயன்களை விரும்புதல், இந்த பிறவியில நாம என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தாயோட கருவுக்கு நம்மை அனுப்பும் போதே சுவாமி வகுத்துதான் அனுப்புறாரு. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிது அப்படின்னு அழகா வள்ளுவர் பெருமானும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அப்ப சுவாமி நமக்கு இன்னதெல்லாம் நமக்கு, அதாவது ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு என்னென்ன நிகழ வேண்டும் என்பதை தீர்மானித்து தாயின் கருவுக்குள் அனுப்புகின்றார். அதன் பின்பாக அவரிடம் சென்று, இதை தீர்மானித்து அனுப்பியவரிடம் சென்று எனக்கு என்னென்ன வேண்டும் இம்மையில் என்று நாம் கேட்பது எவ்வளவு பெரிய தவறு. அப்படி நாம கேட்பதெல்லாம் பரம்பொருள் கொடுக்க முடியாது. அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். அப்ப யார் யார் என்னென்ன நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்க, கெட்ட காரியங்கள் செஞ்சிருக்காங்க, அது புண்ணிய பாவமா மாறும். அதுலயும் உலக புண்ணியம் வந்து பசி துண்டு மீண்டும் பசிப்பானை ஒக்குன்னு சித்தியார்ல சொன்ன மாதிரி ஒரு பலனை கொடுத்துட்டு இல்லாம போயிடும், அழிஞ்சு போயிடும். இப்ப காலையில சாப்பிட்ட சாப்பாடு மதியத்துக்குள்ள ஜீரணமாயிருது, அது மாதிரி அது ஒரு பலனை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் பதி புண்ணியம் சிவ புண்ணியம் அழியாது. ஆக நம்ம உலக புண்ணியத்தை செஞ்சிருக்கோமா அல்லது சிவ புண்ணியம் செஞ்சிருக்கோமா, அதாவது பதி புண்ணியம் செய்திருக்கோமா பசு புண்ணியம் செய்திருக்கிறோமா நமக்கு தெரிய. அப்புறம் பாவம்னு சொல்லும் போது செய்யக்கூடாததை செஞ்சா பாவம், செய்ய வேண்டியதை செய்யாட்டா பாவம், இந்த ரெண்டு வகையில பாவத்தை செய்யறோம். புண்ணியம் ரெண்டு வகையா சேர்க்கிறோம், பாவம் ரெண்டு வகையா சேர்க்கிறோம். அப்போ இம்மை பயன்களையும் அது காமிய பயன்கள், நான் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும், இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும், இந்த கம்பெனில வேலை கிடைக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு ஹைக்கு கிடைக்கணும், அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை துணை இந்த மாதிரி இருக்கணும், இந்த கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கணும், இது எல்லாமே காமிய பலன். இதற்காக எல்லாம் நம்ம பூமிக்கு வரவே இல்லை. ஆனா நாம நாளும் நாளும் அறியாமையில இப்படித்தான் உலகிலேயே மூழ்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த இம்மை பயனையும் காமிய பயன்களையும் கருதி ஆணவத்தோட காரியம் என்னது, அறியாமை. அந்த அறியாமையால இங்க போனா தீருமா அங்க போனா தீருமாட்டு, இவர் தேவர் அவர் தேவர் அப்படின்னு நினைச்சு, இது இன்போம் இது இன்போம் அப்படின்னு அலைந்து, அதான் சொல்ல சுருக்கமா சொல்லணும்னா, புதுசு புதுசா தினந்தோறும் தெய்வங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு வழிபடக்கூடிய புது புது அமைப்புகள் தினந்தோறும் உருவாகிக்கிட்டே இருக்கு. அடுத்து புது புது அவர்களுக்காக கட்டப்பட்ட புதுசு புதுசான கோயில்கள், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு வழிபாடு வச்சிருக்காங்க, புது புது வழிபாடுகள். இது எல்லாமே மரபை மீறிய வழிபாடுகள். நமக்கு மரபை மீறிய வழிபாடுகள் தேவையில்லை. நிஷ்காமியமாக அம்மை பயன், இன்னும் சொல்ல போனா வீடும் வேண்டாம் நிலையிலதான் ஞானிகள்லாம் வணங்கியிருக்காங்க. உனக்கு என்னப்பா வேணும், நீ இவ்வளவு தவம் பண்ணியிருக்கேன்னு சுவாமி கேட்கும் போது, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு சொல்லி மிக அழகாக சேக்கலா பெருமான் நமக்கு காட்டுவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்கினார். இங்க என்ன பூஜை பண்ணா காசு கூரை பிச்சுட்டு கொட்டும், லட்சுமி பூஜை பண்ணலாமா குபேர பூஜை பண்ணலாமா, அப்படிதான் நம்முடைய சிந்தை செல்கிறது. இங்க சுவாமி இந்த பிறவியில எவ்வளவு செல்வம் நமக்கு கிடைக்கணும்னு வகுத்திருக்கிறாரோ அவ்வளவு செல்வம் தான் கிடைக்கும். அதனால நம்ம தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அதெல்லாம் மாற போறதே கிடையாது. அதனால் இது போன்ற இம்மை பயன்களை கருதி, அந்த காமிய பயன்கள், காமியங்கிறது விருப்பம், எனக்கு இந்த மாதிரி என்னென்னது வேணும் வேணும்னு விருப்பத்தினால செய்யற வழிபாட்டை முதல்ல நிறுத்தணும். அதெல்லாம் சுவாமி தீர்மானிச்சு அனுப்பிட்டாரு, மாற போறதெல்லாம் கிடையாது. அப்ப வழிபாடு எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மா அழுக்கு அப்படியே அந்த மலங்களால அழுக்கா இருக்கு, அது அழுக்கு நீங்க சுத்தி ஆகும், அதுக்குத்தான் வழிபாடு. இந்த பிறவியே எதுக்கு தரப்பட்டிருக்குன்னா, பிறவி நீங்குவதற்காக. அந்த பிறவி நீங்குவதற்கு எதெல்லாம் சாதனங்கள், அதையெல்லாம் எப்படி அந்த சாதனைகளை செய்த சாதனங்களை கொண்டு என்ன சாதனைகளை செய்தால் பிறவி நீங்கும் என்பதை நாம் பின்பற்றுவதற்கு தான் இந்த பிறவியே தரப்பட்டிருக்கு. பேருக்கும் புகழுக்கும் எல்லாம் ஆசைப்படவே கூடாது, பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படவே கூடாது. சரி, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் என் வாழ்நாளை கழித்த அழகா மரபு வழியில இருக்கு. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல இருந்து நமக்கு சைவம் இருக்கு. சிவபெருமான் என்று பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அவரை கும்பிடுறத விட்டுட்டு ஏன் அவரால் படைக்கப்பட்டவங்க தான் மற்றவங்கள்லாம். அழகா சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகம்தான் வருவார். நீங்க யார வணங்குறீங்களோ அந்த தெய்வத்துக்குள்ள இருந்து அதிட்டு நின்று உங்களுக்கு அருள் செய்பவர் சிவபெருமான் தான். அவங்களுக்கு உள்ள நின்று அருள் செய்யறதுக்கு நீங்க நேரையே அவரை கும்பிட்டீங்கன்னா பலன் கூடுதலா தானே கிடைக்கும். ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும். சுவாமி பிறப்பிலி இறப்பிலி, எல்லாருக்கும் தலைமையானவர், மூவர் கோமாய் நின்ற முதல்வர், தேவர்கோ அறியாத தேவ தேவன், அது தெரியாம இருக்கிறாங்க எல்லாரும், சரியா? ஆக அவர் ஏனைய தெய்வங்கள்லாம் பிறந்து இருக்கும், ஆனா இவருக்கு பிறப்பிலி இறப்பிலி. அது என்ன செய்யும்? மேல் வினையும் செய்யும். இவர் வினையிலி, வினையே இல்லைன்னா இவர் எங்கிட்டு கூடி பிறப்பாரு? அதனால இவருக்கு பிறவியே கிடையாது. அவர் அப்படி இருக்கிறதுனாலதான் ஆன்மாக்களுடைய வினையமும் நீக்கி பிறவியவும் நீக்கிறார். பிறவியை நீக்கியாச்சுன்னா, அதாவது பிறப்பை நீக்கினா இறப்பும் நீங்கும். முதல்ல மாயையிலிருந்து வெளியே வரணும், அப்புறம் வினை ஈட்டாம இருக்கணும், அப்புறம் ஆணவத்தோட வலிமை குன்றணும், சுவாமியோட அருளை பெற்று அவர் திருவடியில ஐக்கியமாகணும். இதற்குத்தான் நமக்கு பிறவி தரப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த மாயையிலே மயங்கியும் அந்த பிராரத்தவனை, அதாவது நாம அனுபவிக்க கொண்டு அந்த வினையை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே புதுசு புதுசா புதுசு புதுசா மனசாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும், அதான் புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாக, சில சமயம் தெரிஞ்சே தவறிழைத்தல், சில சமயம் அறியாமல் செய்தல். ஆக இப்படி எல்லாம் மேல 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 வினையை சேர்த்துக்கிட்டே இருந்தா பிறவிக்கு வந்துகிட்டேதான் இருக்கும். அப்ப நம்ம வணங்கக்கூடிய மற்றவர்கள் எல்லோரும் வினை பயனால் நம்மை போல பசுக்களாக வந்து கொஞ்சம் பக்குவம் மேலிட்டுனால அந்த ஒரு வணங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் நிச்சயமாக இதுல யாருமே சிவபெருமானுக்கு ஒப்பாக முடியாது. சுவாமிக்கு ஒப்பாரும் கிடையாது, மிக்காரும் கிடையாது. திருமந்திரத்திலே அழகா சொல்லிட்டாரு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு. மும்மூர்த்திகள்ல மூன்றாம் அவராகிய ருத்ரன் கிடையாது நாம் வழிபடக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சு உறுதியா நிக்க தெரியும். அப்ப நீங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரையா வணங்கி அவங்கள வழிபட்டு, அந்த வழிபாட்டு முறையே வேறையா இருக்கும், அதாவது நாமங்கள் வேறையா இருக்கும், வழிபாட்டு அந்த கிரியைகள் வேறையா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த பலன் வந்து நமக்கு சின்ன அளவுல தான் கிடைக்கும். இதையே நீங்க மரபு வழியில சிவபெருமானை சிக்கனை பிடித்தீங்கன்னா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொறிவார் நமக்கு. அதுதான் நமக்கு தேவை, மற்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சுவாமி மீதி எல்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ அவர் பார்த்து செஞ்சிருவார். அவருக்கு தெரியாட்டாதான் நம்ம போய் எனக்கு இதெல்லாம் நீ செய்யன்னு கேட்கணும், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால நாம அவர்கிட்ட எதுவும் போய் கேட்கவே வேண்டாம். அப்ப தெளிந்து, அதுதான் ஆகம வசனங்களாலையும் ஆண்டோர் ஆச்சாரத்தாலையும் குரு உபதேசத்தாலையும் சிவம்தான் பரம்பொருள்னு ஒரு தெளிவு வர வேண்டும். அந்த தெளிவு வராத காலம் வரைக்கும் யார் யாரையோ வணங்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் அதாவது கொன்னே கழிந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்களெல்லாம் நம்மளே கொன்னுட்டோம். நமக்கு சுவாமி வகுத்து நல்ல சிவபுண்ணியை ஈட்டுவதற்கு கொடுத்த காலத்தை நாமே கொன்று விட்டோம். சரி, பிங்கம் அப்படின்னா மயிர்பீலின்னு அர்த்தம். அந்த பிங்ககம் அப்படின்னா அர்த்தம், பிங்ககம்னா அந்த மயிர்பீலியை அணிந்தவன் அர்த்தம். அர்ஜுனனுக்கு இருந்த அறியாமையை நீக்கும் பொருட்டு அந்த மயிர்பீலியை அணிந்து கொண்டு ஒரு வேடனாக வந்து, கிராதன் என்று சொல்லுவோம், ஒரு வேடனாக வந்து அவனை தெளிவித்து அவனுக்கு பாசுபதத்தை தந்தவர். அதனால அவருக்கு பிஞ்ஞகன் எம் இறை அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படிப்பட்ட இறைவனை ஆர்ந்து அப்படின்னு சொல்றாரு. ஆர்ந்துன்னா பொருந்தி. சரி, அப்ப அறிவே துணையாம் என ஆர்ந்து இல்லையா, அப்படி அறிவே துணையாக ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அலே, ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே என்று நமது அப்பர் சுவாமிகள் கூறுவார். அதுபோல ஞானத்தால் அறிய முடியும் இல்லையா, அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சார்ந்த அறிபவன் பெரியவன் என்று நமக்கு சொல்லுகின்றார். அப்போ இறைவன் அருளிய ஞானமே துணையாக அவனை அறிக. அதனால அப்படின்னு இது நமக்கு உணர்த்துறதுனால இது திருவருள் வைப்பு. ஏன்னா அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதேன்னு அப்பர் சுவாமிகளும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசக சுவாமிகளும் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. அதே ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்தை தான் நமக்கு மிக அழகாக நம்முடைய திருமூல தேவநாயனாரும் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக கலிதற்கு இழங்குதலும் சிவத்தை அறிதற்கு உபாயத்தையும் நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே உணர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து, தானே அறியும் வினைகள் அழிந்த பின் நானே அறிகிலன் நந்தி அறியும் கொல், ஊனே உருகி உணர்வை உணர்ந்த பின் தேனே அணையும் தேவர் பிரானே என்று சொல்லுகிறார். தேனே அணையன் அத்தேவர் பிரானே என்று நமக்கு உணர்த்துகிறார். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ வினைய நல்ல ஈட்டுதோம் அப்படிங்கறத நம்முடைய எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. உதாரணமா திருவாசகத்துல திருச்சதகத்துல இந்த சுட்டறுத்தல் அப்படிங்கிற தலைப்புல, வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நாம் வினை கேடன் என்பாய் போல, இணையன்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உலறிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே என்று மிக அழகாக நமது வாத உரடிகள் உணர்த்தியுள்ளார். அப்ப வினைய நாம சேர்க்கிறோம், ஆனா சுவாமி வந்து என்ன செய்யறார், வினையை நீக்கிறார். அப்படி வினைகள்லாம் அழிந்த பின்னால என்ன விளைகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், நம்முடைய அறிவு வந்து சிற்றறிவு, அதுவும் தானே அறியக்கூடிய அறிவு கிடையாது, உணர்த்தினால்தான் உணரும். அதனால அதை அழகாக சொல்லி, அப்ப ஞானத்தை பெறணும், வினை அழிந்த பின்பு அந்த ஞானத்தை பெற்ற பின்பு சிவானுபவம் கிடைக்கும், அது எப்படி இருக்கும் இல்லையா அப்படிங்கிறத நமக்கு அழகாக உணர்த்துகிறார். இப்ப நம்ம இந்த பாடல் கருத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். வினைகள் வந்து இறைவனுடைய கருணை நோக்காலும், அவருடைய நம்மளை பார்க்கிறார் கருணையால் அப்படி நோக்குறார், அந்த அவருடைய திருக்கண் நோக்கம் பட்டதாலும், அப்புறம் உயிர்கள் வந்து கொஞ்சம் அனுபவிச்சு கழிக்குது, அப்படி அனுபவித்து கழித்தமையாலும், அப்ப அதெல்லாம் ஒளிந்துருது, அந்த நுகர்ந்ததுனால கொஞ்சம் வினைகள் ஒளிந்து விடுகிறது. அப்படி கெட்ட பின்பாக சிவப்பெரும்பொருள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இவன் ஒரு வினைக்கேடன், இந்த ஆன்மா இவன் ஆட்கொள்ளத்தக்கவன், இவன் தூய்மையானவன் திருவுள்ளம் கொண்டு இந்த வினைகள், அது இத வந்து சுவாமி இப்படி திருவுள்ளம் கொள்கிறார் என்பதை வினைகள் அணிந்த பின் தானே அறியும் என்பதால் உணர்த்தப்பட்டுகிற தான்கிறது இந்த இடத்துல சிவத்தை குறிக்கிறது, நம்மை இல்ல. இப்போ ஒரு பறவையானது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிறையில் அடைக்கப்பட்ட பறவை பறக்க இயலாமல் இருப்பது போல ஆன்மாவானது பாச பந்தத்துல சிக்கி இருக்கின்றது. அப்ப அப்படி சிக்கி இருந்த யான் வந்து வினையில் இருந்து விடுபட்டமையும் வினை கெட்டதையும் கூட அறிய முடியாத அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் அறிய முடியாத நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நந்தி என்பது சிவத்தை குறிக்கும். அதனால என்னால் அறிய முடியாது எனக்கு வினை நீங்கி இருக்கு அப்படிங்கிறதையும், நான் வந்து எனக்கு வினைகள்லாம் நிறைய அனுபவிச்சு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதும் என்னால் அறிய முடியாது, அதை தலைவன் தான் அறிவார் என்று சொல்லியிருக்கிறார். நானே அருகிலே நந்தி அறியும், அது முடிஞ்சது. அடுத்து, ஊனே உருகி உணர்வை உணர்ந்த பின். ஊன்னா என்னது, உடல். சரிப்ப, ஊன் உருகி அப்படின்னா என்னது, ஊன் கெட்டு. ஊன் கெட்டு உயிர் கெட்டு நான் கெட்டவா பாடி தள்ளேனம் கொட்டாமோ என்று சொல்லுவார் மணிவாசக பெருந்தகை. அப்போ அந்த உயிரை வந்து வினைக்கு ஈடாக போகங்கள்ல அழுத்தி பந்தித்து நிற்கக்கூடிய உடல், இவ்வளவு நாள் அப்படி இருக்கு, பக்குவம் வந்த உடனே ஞான சாதனமா பதி புண்ணியங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அதத்தான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என்று மணிவாசக பெருந்தகை திருவாசகத்திலே அழகாக நமக்கு உணர்த்தி இருந்தார். இந்த உணர்வு அப்படின்னா என்னன்னா உண்மையான ஞானம். அப்ப உணர்வை உணர்ந்த பின்ன ஞான வடிவான இறைவனை உணர்ந்த பின்பாக இல்லையா, ஊனை உருகி உணர்வை உணர்ந்த பின், அதனால சிவத்தை உணர்ந்த பின்பாக உள்ளவாறு உணர்ந்த பின்பாக தேனே அணையும் அணையன் தேவர் பிரானே என்று சொல்லுகிறார். தேவர் பிரான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுவாமி வந்து தேவலோகத்துல இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த பூலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தேவலோக வரிசையா இருக்கு, அதுல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் அனாதி நித்தியமான ஒரு சம்பந்தம் சுவாமியோட இருக்கு. அதான் நம் தேவர் பிரான் என்று அவரை நமக்கு காட்டுகிறார். அவர் தேன் போன்றவர் என்று சொல்லுகிறார். தேன் வந்து தானும் கெடாது, அதை எதிரியாக சேர்த்தோம்னா அதுவும் கெடாது, இது நமக்கு நல்ல தெரியும். அதுபோல தேன் வந்து நெஞ்சுக்கு உரத்தை ஊட்டும், உண்பதற்கு இனிமையாக இருக்கும். இறைவனோ உயிர்களுடைய மலவாதனையை அகற்றி பேரின்பத்தை விளைவித்தலால் தேனே அணையன், அணையன ஓம உருபு தேன் போன்றவன் என்று நமக்கு சொல்லி கரும்பை தேனை பாலை கட்டியை ஒத்திருப்பன் என்று மிக அழகாக சிவஞான சித்தியார்கள் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியாரும் சொல்லி இருப்பார். அது போல தேனா இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று மணிவாசக பெருந்தகையும் சொல்லியிருப்பார். ஆக அப்படி இருக்கின்றார் பெருமான் நமக்கு என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்போ என்னுடைய வினைகள் எல்லாம் அப்படியே கெட்டுட்டு அந்த அப்படி கெட்ட பின்பு நிகழக்கூடிய அனுபவ திறங்களை எல்லாம் தானாக அறியும் ஆற்றல் இல்லாதவனாக நான் இருக்கிறேன். என்னை ஆட்கொண்ட சிவகுருநாதன் மட்டும்தான் இதை அறிவார். ஊன் உருகி உணர்வு வடிவான இறைவனை அறிந்த பின்பு தேவதேவனாகிய சிவபெருமான் தேனை ஒத்த இனியனாக நுகர்ச்சிக்கு உரியவன் என்பதை எனக்கு சிவகுருநாதன் தான் உணர்விக்கின்றார். அது வந்து அந்த அனுபவம் சாமானியமா கிடைக்காது, ஒரு நல்ல குருநாதர் வாய்த்தால் நமக்கு அது சித்திக்கும் என்ற அருமையான சைவ சித்தாந்த கருத்தினை, ஒரு குருவுடைய மேன்மையையும் வினைகள் நீங்கினால் கூட அதை உணர முடியாத நிலையிலே தானே அறியும் அறிவில்லாத ஆன்மாக்கள் இருப்பதையும் எடுத்து கூறி குருநாதருடைய முக்கியத்துவத்தை மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தியுள்ளார் பெருந்தகை. சரி, அடுத்து யான் அறிந்தேன் என்று இருக்கின்றது ஈசனை வானறிந்தார் அறியாது மயங்கினர் ஊன் அறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தான் அறியான் பின்னை யார் அறிவாரே என்று வினவுகின்றார். உடம்புல ஈசன் உழைவதை உணரணும். இந்நாள் வரைக்கும் எல்லோருமே எங்கெங்கேயோ தேடிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். அங்க நம்ம எல்லாம் தேடணும், ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியே மட்டும் தேட வேண்டாம், உள்ளையும் தேடணும். நமக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் தனியா பிரத்யேகமா நமக்குள்ள சுவாமி இருக்கிறார், உயிருக்கு உயிரா இருக்கிறார். சரியா, அதை உணர வேண்டும் முதற்கண் என்று நமக்கு உணர்த்துகிறார். யான் அறிந்தேன், அடியேன் ஈசனை அறிந்து இருக்கின்றேன். அதான் இருக்கின்றது ஈசனை, ஈசனை நான் அறிந்து இருக்கின்றேன். ஈசன்னா யாரு? எல்லாத்தையும் தன்னுடைய உடைமையாக கொண்டவன். இப்ப யான் ஈசனை அறிந்து அன்றே இருக்கின்றது அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடணும். இந்த முதல் வரிய யான் இருக்கின்றதுன்னு முடியாது, அதனால யான் ஈசனை அறிந்தல்லவா இருப்பது. இது ஒரு வகையான வழக்காறு, இப்படியும் சொல்லிக்கிடலாம், தொடர்மொழியா சொல்லிக்கிடலாம். அப்ப நான் அறிந்திருக்கிறேன் ஈசனை, வான்னு சொல்லியாச்சுன்னா சொர்க்கம். அப்போ அங்க இருக்கக்கூடியவங்கள்னா போகங்களை மட்டும்தான் நுகர்கின்றார்கள் தேவர்கள். அதுவும் அந்த அங்க இருக்கக்கூடிய போகங்களை மட்டும், தேவலோகத்துல இருக்கக்கூடிய போகங்களை. அவங்களுக்கு என்ன வேணும்? பொன் உலகமும் போகமும் மட்டும்தான். அதைத்தான் பெரிதுன்னு நினைப்பாங்க. பொறி விருந்தே தான் நுகர்வார்கள். அவர்கள் நுகர்வதெல்லாம் பொறிக்கு எது விருந்தோ அதைத்தான் நுகர்வார்கள். அதனால அவங்களுக்கு இறைவனுடைய உண்மை இயல்பு நிச்சயமாக அறியவே முடியாது. அதனால் மயக்கத்தில் தான் எப்போதும் இருப்பார்கள். ஆனா பக்குவ ஆன்மாக்களுக்கு இறைவன் எதையெல்லாம் எப்படிப்பட்டது என்று உணர்த்து, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, அப்ப பொன் பொய்ப்பொருள் அப்படிங்கறது அதுல உணர்த்தப்பட்டிருக்கு. போகமும் திருவும் புணர்ப்பானை, போகங்கிறது உலக போகம் அல்லது சொர்க்க போகம், ஆனால் திருங்கிறது வேடுவேர். ஆக இறைவன் நமக்கு எதையெல்லாம் அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவம் கருதி உணர்த்துகின்றார் என்பதை மிக அழகாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் நம்முடைய ஞானிகள். அப்ப அவங்க மயங்கி போய் இருக்கிறாங்க, அந்த பொறிகளுக்கு விருந்துகே மட்டும் நுகர்கிறார்கள். யாரு? வானோர்கள். ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் இல்லையா, ஊன்னா உடல், அது நம்ம ஆகு பெயரா நம்ம அது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் அப்படிங்கிறது ஆன்மாவாகிய தான், இந்த உடலை சாதனமா எண்ணி உடலுக்குள்ள உயிர்ப்பா உரைகின்ற சுடர் வரியான சுடர் வடிவான செம்பொருளை அறியாமல் இருக்கின்றது. சரியா? அப்ப உயிருக்கு உயிரா உணர்வாய் உள்ள பொருள் தான் சிவம் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் என்பதை இந்த திருமந்திர பாடலிலே வலியுறுத்தி சொல்லுகின்றார் நம்முடைய திருமூல தேவநாயனார். இதை யார் அறிவாங்க, வேற யார் தான் அறிஞ்சவங்க வேற யார் இருக்காங்க அப்படின்னு வினவுகின்றார்.